உவா குருகுலம் நிகழ்ச்சியில் இன்று தரம் 7 மாணவர்களுக்கான பிற்கால ஆட்சி மையங்கள் எனும் பாடத்தை கற்பிக்கும் நான் ஹப்புத்தலை தமிழ் மத்திய கல்லூரியின் ஆசிரியரான சுப்பிரமணியம் தர்மசீலன். பிற்கால ஆட்சி மையங்கள் அனுராதபுர ராச்சியம், புலனறுவை ராச்சியம் ஆகிய இரண்டு ராச்சியங்களுக்கு பிறகு மன்னர்களால் ஆட்சி மையங்களாக காணப்பட்ட இடங்களை குறிக்கும் விடயங்களை அடிப்படையாக கொண்டு இந்த பிற்கால ஆட்சி மையங்கள் எனும் பாடம் இருக்கிறது. அனுராதபுர ராச்சியம் 1500 வருடங்களாகவும் புலனறுவை ராச்சியம் 150 வருடங்களாகவும் ஆட்சி மையங்களாக திகழ்ந்திருக்கு. இது பற்றி நீங்க முன்னைய பாடங்களில் படித்திருப்பீர்கள். அனுராதபுரமும் புலனறுவையும் தலைநகராக திகழ்ந்துள்ள காலப்பகுதி ராசரட்டை நாகரிகம் எனப்படுகிறது. இந்த அனுராதபுரத்தையும் புலனறுவையும் ராசரட்டை நாகரிகம் அப்படின்னு சொல்லுவாங்க. ராசரட்டை, உருகுணரட்டை, மாயரட்டை, மலையரட்டை போன்ற பெயர்களால் அழைக்கப்படுகிறது. கிறிஸ்துக்கு பின் 1215 புலனறுவை வீழ்ச்சி, 1215 கலிங்க மாகனின் படையெடுப்புடன் இந்த புலனறுவையின் வீழ்ச்சியை தொடர்ந்து கிறிஸ்துக்கு பின் 1415 கோட்டை ராச்சியத்தின் ஆரம்பம். கோட்டை ராச்சியத்தை தோற்றுவித்த மன்னன் 6 பராக்கிரமபாகு மன்னன். அனுராதபுர ராச்சியத்தை தோற்றுவித்த மன்னன், தலைநகராக தெரிவு செய்த மன்னன் வந்து பண்டுகாபே மன்னன். புலனறுவை முதலாம் விஜயபாகு அல்லது கீர்த்தி இளவரசன், அதாவது அனுராதபுர ராச்சியம் மன்னார் துறைமுகத்தை அடிப்படையாக கொண்டும், புலனறுவை ராச்சியம் திருகோணமலை துறைமுகத்தை வர்த்தகத்தின் அடிப்படையாக கொண்டுதான் உருவாக்கப்பட்டிருந்துச்சு. இந்த 200 வருட காலத்துல 5 தலைநகரங்கள் உருவாகியிருக்கு. இவ்வாறு தலைநகர்கள் இடம்பெயர்ந்தமைக்கான காரணங்களாக அந்தந்த ராச்சியங்களின் முக்கிய ஆட்சியாளர்கள் இக்காலகட்டத்தில் நாட்டின் வளர்ச்சிக்கு பங்களிப்பு செய்த காரணிகள், அரசியல் பொருளியல் வெற்றிகள் பற்றி இந்த பாடத்துல உங்களுக்கு நான் கற்றுத்தரப் போகிறேன். இந்த ராசரட்டை நாகரிகம் அப்படிங்கும் போது உங்களுக்கு ஞாபகத்தில் வர்றது அனுராதபுரமும் புலனறுவையும். பிற்கால ஆட்சி மையங்கள் அப்படிங்கும் போது தம்பதனியா, யாப்பகுவ, குருநாகல், கம்பளை, கோட்டை, இறுதி ராச்சியம் கண்டி ராச்சியம் அப்படின்னு சொல்றாங்க. உங்களுடைய 5 விரல்களை நீங்க உங்களுடைய கையை பயன்படுத்திக் கொள்ளலாம். தம்பதனிய, யாப்பகுவ, குருநாகல், கம்பளை, கோட்டை, இறுதி ராச்சியம் கண்டி, ராசரட்டை நாகரிகத்துல முதலாவது முற்கால பகுதியில் காணப்பட்ட ராச்சியங்களாக அனுராதபுரமும் புலனறுவையும் சொல்லலாம். ஆகவே முதலாவதாக ஒரு ஆட்சி நடவடிக்கை, ஒரு கட்டமைப்புடன் கூடிய அரசியல் நடவடிக்கையை முன்னெடுத்த மன்னனாக சொல்லப்படுகிறவர் வந்து பண்டுகாபே மன்னன் அப்படின்னு சொல்லலாம். இதுல முதலாம் விஜயபாகு, மகா பராக்கிரமபாகு ஆகிய மிக முக்கியமான அரசர்களின் தலைநகராக திகழ்ந்த புலனறுவை நிசங்கமல்லனின் ஆட்சியை அடுத்து வீழ்ச்சியுற தொடங்கியது. கலிங்க வம்சத்து இளவரசன் சொல்லப்படுறவர் கீர்த்தி ஸ்ரீ நிசங்கமல்ல மன்னன். இவர் வந்து 9 ஆண்டுகள் மட்டும்தான் ஆட்சி செய்தார். இவரை பத்தி முக்கியமான விடயம் அப்படின் போது, இலங்கையின் மிக நீளமான கல்வெட்டான கல்பொத்த கல்வெட்டை உருவாக்கிய மன்னனாக சொல்லப்படுறாரு. இலங்கையில் அதிகளவான கல்வெட்டுக்களை பொறுப்பித்த மன்னனாகவும் கீர்த்தி ஸ்ரீ நிசங்கமல்லன் மன்னன் சொல்லப்படுறாரு. இந்தியாவில் அதிகளவான கல்வெட்டுகளை பொறுப்பித்த மன்னனாக அசோக சக்கரவர்த்தி திகழ்றார் அப்படின்னு சொல்லலாம். நிசங்க மன்னனுக்கு பின்னர் பலவீனமான ஆட்சியாளர்கள் பதவிக்கு வந்தமையால் அவர்களுக்கு அரசியல் உறுதியை கட்டி எழுப்பிக் கொள்ளக்கூடிய ஆற்றல் காணப்படவில்லை. அதாவது ஒரு அரசன் அப்படிங்கும் போது மிக பிரமாண்டமானவனாக காண்பிக்கப்பட வேண்டிய தேவைப்பாடு இருக்கு. அந்த அரசனை வைத்து தான் அந்த நாட்டை அளவீடு செய்யலாம் அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த மாதிரியான ஒரு விடயம் காணப்படுது. அரசியல் உறுதி ஒன்று காணப்படும். ஒரு பலமான அரசன் காணப்படும் போது அந்த நாட்டின் வளர்ச்சி வேகம் அதிகமாக காணப்படும். மகா பராக்கிரமபாகு மன்னனுடைய ஆட்சி காலத்துல இலங்கை வந்து தெற்காசியாவின் தானிய களஞ்சியமாக காணப்படுச்சாம். நெல் உற்பத்தியில மிக பிரமாண்டமான உற்பத்திகளின் விளைவாக ஏற்றுமதி செய்யக்கூடிய நடவடிக்கைகள் எல்லாம் காணப்பட்டதாக சொல்லப்படுகிறது. அப்ப இலங்கையின் வரலாற்றை அறியக்கூடிய மூலாதாரங்களான தீபவம்சம், மகாவம்சம் மற்றும் பூஜாவளிய ராஜாவளிய போன்ற நூல்கள்ல நீங்க ஒவ்வொரு மன்னர்களை பற்றி நிறைய விடயங்களை அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். மன்னர்களின் அரச வம்சம் தொடர்பான முக்கியமான தகவல்கள்லாம் இலங்கையின் வரலாற்றை கூறக்கூடிய நூல்கள்ல காணப்படுகிறது. ராஜாவளி என்கிற நூல்ல ஒரு மன்னன் எவ்வாறு காணப்பட வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயம் காணப்படுது. பூஜாவளி என்கிற நூல் மயூரபாத தேரர் அவர்களால் எழுதப்பட்டது. இப்ப அந்த மாதிரி ஒவ்வொரு விடயங்களையும் முற்காலத்திலிருந்தே இலங்கையின் வரலாற்றை கூறக்கூடிய நூல்கள் வழியாக நம்ம அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். இவ்வாறு ஆட்சிகள் வந்து பலவீனமான மன்னர்களால பலவீனப்பட்டு செல்கையில் கலிங்கமாகன் கிறிஸ்துக்கு பின் 1215 ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க மாணவர்களே, 1215 அப்படின்னு ஞாபகம் கொள்ளுங்க. இந்த பாடங்களை படிக்கும் போது இந்த வருடங்கள் வரும்போது ஒரு பாட தலைப்பை போட்டு அந்த தலைப்பு கீழே வர்ற சிறிய தலைப்புகளை ஓர்டர் பண்ணி எழுதி கொள்ளணும். அதன் பிறகு நீங்க என்ன செய்யணும் கேட்டா, அந்த பாடத்துல காணப்படுற ஆண்டுகள் முக்கியமாக 1215 அப்படின்னு ஆண்டுகள் சொல்லும் போது அந்த ஆண்டுகள்ல வந்து முக்கியமான விடயங்களை நோட் பண்ணி எழுதி கொள்ளுங்க. அது வந்து உங்களுக்கு வரலாறு பாடத்தை இலகுவாக கற்றுக்கொள்வதற்கான ஒரு நுட்ப முறையாக நீங்க இதுல கை கொள்ளலாம். இவ்வாறு இலங்கைக்கு படையெடுத்து வந்தான். 1215 கலிங்கமாகனின் படையெடுப்போட இலங்கையின் ராஜ்ய கட்டமைப்புல பாரியளவான மாற்றம் ஒன்று ஏற்படுது. 1215 முக்கியமான விடயம், உலகத்தில் ஒரு முக்கியமான இன்னொரு விடயம் காணப்பட்டுச்சு. இங்கிலாந்துல நடந்த ஒரு விடயம் தான் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். உங்களுடைய மேலும் நீங்க தர 10 போகும்போது இந்த மாதிரியான விடயங்கள் தேவைப்படும். இதுல வந்து 1215 பிரித்தானியாவில் 3rd George மன்னருக்கு இருந்த அதிகாரங்களை பாராளுமன்றத்துக்கு பெற்றுக்கொண்டது தொடர்பான ஒரு விடயம் காணப்படுது. அது மக்னா காட்டா ஒப்பந்தம் அல்லது மகா பட்டயம் அழைக்கப்படுறது. ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று. அப்ப அரசனுக்கிட்ட இருந்த அதிகாரங்கள் பாராளுமன்றத்துக்கு பெற்றுக்கொள்ளப்பட்ட மிகவும் பிரம்மாண்டமான ஒரு விஷயம் நடந்திருக்கு 1215. அதே ஆண்டுல இலங்கையில கலிங்கமாகனின் படையெடுப்பு இடம்பெறுது பொலனர்வை ராச்சியத்துல. இப்ப பலவீனமான மன்னர்கள் வர்றாங்க, கலிங்கமாகன் படையெடுப்பு நடக்குது, பொலனர்வை ராஜ்யம் வீழ்ச்சி உருது. இந்த 3 விடயம் தான் இந்த பாயிண்ட்ஸ்ல இருக்குது. இப்ப பொலனர்வையின் அரசனாக இருந்த பராக்கிரம பாண்டியன் தான் அந்த காலப்பகுதியில இருக்கார். அப்ப 3-4 விடயம் சொல்லியிருக்கேன். 1000 காலப்பகுதி கிறிஸ்துக்கு பின் 1215 ராஜ்யம் பொலனர்வை படையெடுப்பு கலிங்கமாகன் வாராரு, இந்தியாவிலிருந்து வாராரு, அவருடைய படையெடுப்பு இடம்பெறுது. அவர் படையெடுக்கும் போது இலங்கையின் பலவீனமான மன்னன் பராக்கிரம பாண்டியன். இப்ப 4 பாயிண்ட்ஸ் வந்துருச்சு. இன்னைக்கு இப்ப மாகனின் படை பொலனர்வையை கைப்பற்றி ஆட்சி செய்ய, அவங்க வந்து என்ன செய்யறாங்க, பொலனர்வையை கைப்பற்றி ஆட்சி செய்கையில் பாதுகாப்பான பல்வேறு இடங்களில் கோட்டைகளை நிறுவிக்கொண்டு கலிங்கமாகன் தெற்கிற்கு வருவதற்கு இடம் கொடாமல் நாட்டையும் மக்களையும் பாதுகாத்த தலைவர்கள் சிலரை பற்றி மகாவம்சத்துல குறிப்பிடப்பட்டிருக்கு. மகாவம்சத்தை எழுதியவர் வந்து மகாநாம தேரர். இவர் அனுராதபுரத்தில் காணப்பட்ட திக்சந்த செனவிய பிரிவனாங்கிற ஒரு கல்வி நிலையத்துல வச்சுதான் இந்த இலங்கையின் வரலாற்றை எழுதியிருக்காரு. இலங்கையின் வரலாற்றை கூறும் புராதன நூல், பழைய நூல் அப்படிங்கும் போது தீபவம்சம் இதை யார் எழுதுனான்னு தெரியவில்லை. இதுல உள்ள குறைபாடுகளை நீக்கும் வண்ணம் எழுதப்பட்ட நூலாக மகாவம்சம் நூல் சொல்லப்படுது. மகாவம்சத்தின் பாட்டுடை தலைவன் அப்படிங்கிறது வந்து துட்டகை முனு மன்னன் வர்ணிக்கப்படுறார். மிக பிரம்மாண்டமாக வர்ணிக்கப்படுறாரு. அவர் பத்தி 16 அத்தியாயங்கள்ல குறிப்பிடப்பட்டிருக்கிறது மேலதிக தகவலா உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இப்ப பிற்கால ஆட்சி மையங்கள் ஏன் தோற்றம் பெறுது அப்படிங்கிறதுக்கான காரணம் என்னன்னு கேட்டா, 3rd ராஜ்யம் அனுராதபுரம் பண்டுகாபை மன்னனால் தோற்றுவிக்கப்படுது 1500 வருடங்களாக காணப்படுது. போலர்வை ராஜ்யம் 150 வருடங்கள் மாத்திரம் தான் இருக்குது. இந்த போலர்வை ராஜ்யத்துல கிறிஸ்துக்கு பின் 1215 பலவீனமான ஒரு மன்னன் வர்றாரு. அவருடைய பெயர் பராக்கிரம பாண்டியன். இவருடைய காலப்பகுதியில தென்னிந்தியாவிலிருந்து கலிங்கமாகன் படையெடுத்து வரார். இந்த கலிங்கமாகனின் படையெடுப்பின் விளைவாக இலங்கை ஆக்கிரமிக்கப்படுது. ஆகவே பொலனர்வை ராஜ்யம் வீழ்ச்சியுறுது. இவங்க வேறு இடங்களை நோக்கி நகர்ந்து போறாங்க பாதுகாப்பு தேடி அப்படிங்கிற ஒரு விஷயம் இதுல மகாவம்சத்துல சொல்லியிருக்காங்களாம். இதுக்கு பிறகு நாட்டையும் மக்களையும் பாதுகாத்த தலைவர்கள் என்ன செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறது 3 பாயிண்ட்ஸ் இருக்கு. மினிப்பேயில் கந்தனிய குன்றில் கோட்டை ஒன்றை அமைத்து கொண்ட சங்க சேனாதிபதி அப்படிங்கிற ஒருத்தர் இருக்காரு. மினிப்பே கந்தனிய குன்றில் கோட்டை ஒன்றை அமைத்துக் கொண்ட சங்க சேனாதிபதி, யாப்பகுவ குன்றின் உச்சியில் கோட்டை ஒன்றை அமைத்துக் கொண்ட சுப சேனாதிபதி. அப்ப முதலாவது வர்றார் மினிப்பேல, கந்தனிய குன்றில் அமைச்சவர் வந்து கோட்டை அமைச்சவர் சங்க சேனாதிபதி, யாப்பகுவ குன்றின் உச்சியில் கோட்டை அமைத்தவர் சுப சேனாதிபதி, உருகுணையில் கோவிந்த மலையின் உச்சியில் கோட்டை ஒன்றை அமைத்துக் கொண்டவர் புவனேகபாகு இளவரசன் அப்படின்னு. புவனேகபாகு ஆதிபாதன் அவருக்கு இன்னொரு பேர் இருக்கு, புவனேகபாகு இளவரசன். அப்ப மூணு பயிட்டு உங்களுக்கு சொல்லியிருக்கேன், அதாவது போலர்கள் ஆட்சியம் வீழ்ச்சி விட்டுருச்சு. இப்ப சில தலைவர்களை பத்தி படிக்க போறோம். ஒன்னாவது வந்து சங்க தளபதி, ரெண்டாவது சுப சேனாதிபதி, சங்க தளபதி அல்லது சங்க சேனாதிபதின்னு அவரை சொல்லலாம், சுப சேனாதிபதி, புவனேகபாகு இளவரசன். இந்த மூன்று பேர் என்ன செய்யறாங்க, நாட்டையும் மக்களையும் பாதுகாக்கிறதுக்காக மூன்று இடங்களில கோட்டை அமைக்கப்படுது. முதலாவது கோட்டை மினிப்பேயில் கந்தனிய குன்றிலையும் சங்க சேனாதிபதி. அப்ப லேசா எழுதி கொள்ளலாம், மினிப்பே, கந்தனிய குன்று, சங்க சேனாதிபதி, ஒன்னாவது பாயிண்ட். ரெண்டாவது விடயத்தை நீ குறிப்பெழுத்துக் கொள்ளலாம், யாப்பகுவ குன்று, சுப சேனாதிபதி, உருகுணையில் கோவிந்த மலை உச்சியில கோட்டை அமைக்கிறாரு புவனேகபாகு இளவரசன். அப்ப மூணு பாயிண்ட் உங்களுக்கு வந்துருச்சு. இப்ப நீங்க கேட்டுக்கொண்டே இதை நீங்க நோட் பண்ணி கொள்ளலாம், அது நோட் பண்ணும்போது உங்களுக்கு இலகுவாக இருக்கும். இப்ப முதலாவது உங்களுக்கான வினாவை நான் வழங்க போறேன். முதலாவது வினா, பொலனறுவை ராச்சியம் வீழ்ச்சியுற்ற விதத்தை குறிப்பிடுக. பொலனறுவை ராச்சியம் வீழ்ச்சியுற்றமைக்கான காரணங்களை குறிப்பிடுக அப்படின்னு நீங்க எழுதி கொள்ளலாம். அதாவது ஏன் பொலனறுவை ராச்சியம் வீழ்ச்சி விட்டுச்சு, அது எவ்வாறு வீழ்ச்சி விட்டுறது போன்ற விடயங்களை நீங்க எங்களுக்கு எழுதி அனுப்பலாம். வாட்ஸ்அப் வாயிலாக 0776 77 47 823, 0776 77 47 823 ஆகிய வாட்ஸ்அப் இலக்கத்துக்கு நீங்க அனுப்பலாம். அல்லது உங்களுடைய கொப்பில நீங்க எழுதி உங்களுடைய வகுப்பாசிரியர்கள் தொடர்பு கொண்டு இது இந்த வினாவுக்கான வினா கட்டமைப்பு, விடை கட்டமைப்பை எவ்வாறு அமைக்கலாம் போன்ற விடயங்களை நீங்க கவனத்தில் கொள்ளலாம். இவ்வாறு எதிரிகளின் படை நகர்வை கட்டுப்படுத்திய தலைவர்கள் இவர்கள் தான் அப்படின்னு சொல்றாங்க. ஒன்னாவது சங்க சேனாதிபதி, ரெண்டாவது சுப சேனாதிபதி, மூன்றாவது புவனேகபாகு இளவரசன். நீ இலகுவாக கற்றுக்கொள்வதற்காக நீங்களே சுயமாக கற்றுக்கொள்வது அப்படிங்கும் போது கட்டாயம் ஒவ்வொரு பந்து எரிஞ்சுன்னா அந்த பந்தியை நீ வாசிக்கணும், முதலாவது, இரண்டாவது முறையும் வாசிக்கணும், மூன்றாவது முறை வாசிக்கும் போது உங்களுக்கு அந்த பந்தியில என்ன முக்கியமான விடயங்கள் இருக்கு அப்படிங்கறது தெரியும். அத பென்சிலால கோடு போடலாம், கோடு போட்டு அதுல உள்ள முக்கியமான பாயிண்ட நீங்க வாசிக்கணும். வாசிக்கணும் நான்காவது முறையில உங்களுக்கு கட்டாயமாக அந்த பந்தியில உள்ள முக்கியமான விடயம் தெரியும். அந்த பாடம் முழு பாடத்தையும் ஒரு முறை வாசிச்சு முடிச்சீங்கன்னா, ரெண்டு மூணு முறை வாசிக்கும் போதே ஒவ்வொரு சின்ன தலைப்புகளையும் உங்களுக்கு இலகுவாக கற்றுக்கொள்வதற்கான ஒரு நுட்ப முறையாக நான் சொல்றேன். இது சுய கற்றலுக்கான ஒரு ஆக்கமாகவும் நீங்க இதை எடுத்துக்கொள்ளலாம். அதன் பிறகு நீங்களே வினாக்களை உருவாக்கணும். வினாக்களை உருவாக்கி அந்த பந்தியில உள்ள விடயங்களை அடிப்படையாக கொண்டு விடைகளை தயாரிக்கும் போது வரலாறு பாடத்தை மிகவும் இலகுவாக கற்றுக்கொள்வதற்கான நுட்ப முறையாகவும் இதை நீங்கள் பயன்படுத்தலாம். இவ்வாறு மூன்று பேர் இருக்காங்க, சங்க சேனாதிபதி, சுப சேனாதிபதி, புவனேகபாகு இளவரசன். இவங்க மூணு பேரும் தெற்கு நோக்கி கலிங்க மாகாணின் படை வருவதை தடுக்கிறாங்க அப்படின்னு ஒரு விடயம் இவ்வாறு சொல்லப்பட்டிருக்கு. இந்த தலைவர்கள் மாகாணின் படையினர் தெற்குக்கு வருவதை தடுத்தாலும் சக்தி வாய்ந்த அரசு ஒன்றை உருவாக்கிக் கொள்வதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளவில்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கிறது. இந்த சவாலை எதிர்கொள்வதற்கு துணிந்து செயற்பட்டவர் வன்னி தலைவராக புகழ்பெற்ற மூன்றாம் விஜயபாகு அல்லது வன்னி விஜயபாகுன்னு ஒரு சொல்லுவாங்க மன்னர் தான் சொல்லியிருக்காங்க. அவர் தம்பதனியர் ராஜ்யத்தை தோற்றுவித்தார். இதிலிருந்து கோட்டை தலைநகராகும் வரை மூன்று தலைநகர்கள் உருவாகியிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. தம்பதனிய நான் சொன்னேன், யாப்பகுவ, குருநாகல், கம்பளை, கோட்டை. இப்ப தம்பதனிய ராஜ்யத்தை தோற்றுவித்த மன்னன் அப்படிங்கும் போது வன்னி விஜயபாகு அல்லது மூன்றாம் விஜயபாகுனு இலகுவாக நீ இதை கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இவ்வாறு காலத்துக்கு காலம் ராஜ்யங்கள் தோற்றம் பெறுவதற்கு செல்வாக்கு செலுத்திய விடயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பாதுகாப்பு காரணிகள், பொருளாதார காரணிகள். பாதுகாப்பு கட்டாயம் ஒரு மனிதனுக்கு அத்தியாவசியமான விஷயம், பாதுகாப்பு தான். ஒரு நாட்டு அடிப்படையாக கொண்டு வரும்போது முதலாவது விடயமாக பாதுகாப்பு விடயமும், இரண்டாவது விடயமாக பொருளாதார விடயமும் காணப்படுது அப்படின்னு சொல்றாங்க. பொலனறுவை ராச்சியம் வீழ்ச்சி உற்றதன் பின்னர் புதிய அரச வம்சங்கள் பலவும் அதிகாரத்துக்கு வந்திருக்கு. புதிய அரச வம்சங்கள், அதுக்கு முதல்ல பாருங்க, வம்சங்கள் தோற்றம் பெற்றாலும் பெரியளவான செல்வாக்கு காணப்படல. முற்காலத்தில் இருந்த அரச வம்சத்துக்குள்ள அவங்களுக்குள்ளேயே தான் போய்கிட்டு இருந்துச்சு. ஆனா அதுக்கப்புறமேல என்ன செய்யறாங்க, அவர்கள் முதலாம் விஜயபாகு பொலனறுவை ராஜ்யத்துல அவர் என்ன செய்யறாரு, பாண்டிய இளவரசு, பாண்டிய அரசுடனும் கலிங்க அரசுடனும் ஏற்பட்ட திருமண தொடர்புகளின் விளைவாக கலிங்க வம்சமும் பாண்டிய வம்சமும் இலங்கையில செல்வாக்கு செலுத்த ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு சொன்னேன். அதுல மகா பராக்கிரமாக பாண்டிய வம்சத்து இளவரசன் அப்படின்னு சொல்லலாம், கலிங்க வம்சத்து இளவரசனாக கீர்த்தி ஸ்ரீ நிசங்க மல்ல மன்னனை பத்தி நான் சொல்லியிருந்தேன். மிகவும் சிறந்த ஒரு தலைவராக செயற்பட்ட மன்னனாக சொல்லப்படுவர் வந்து நீர்ப்பாசன துறையிலும் பொருளாதாரத்துல அதிகளவான செல்வாக்கு செலுத்திய மன்னனாகவும் பராக்கிரம சமுத்திரத்தை கட்டுவித்த மகா பராக்கிரம்பாகு அல்லது முதலாம் பராக்கிரம்பாகு. மாணவர்களுக்கு நிறைய சிக்கல்கள் வருது என்னன்னு கேட்டா, எத்தனையாம் பராக்கிரம் பாகுன்னு எழுதுறது, எத்தனையாம் விஜயபாகு அப்படிங்கிற ஒரு விடயம் வருது. என்கிட்ட ஒவ்வொரு ராஜ்யத்திலையும் முதலாம் இரண்டாம் மூன்றாம் நான்காம்னு அப்படியே வந்து கொண்டிருக்கு. இப்ப பாருங்க, முதலாம் விஜயபாகு தோற்றம் பெற்றது வந்து பொள்ளரவை ராஜ்யத்துல இருந்தாலும் மூன்றாம் விஜயபாகு தம்பதனிய ராஜ்யத்தை தோற்றிருக்கு. அப்ப இரண்டாம் விஜயபாகு வந்துட்டு போயிட்டார். இப்ப இரண்டாம் விஜயபாகு அங்க போடலாது. இலக்கங்கள் போடும்போது கட்டாயம் கவனிச்சுதான் நீங்க எழுதணும். அது முக்கியமான விடயமாக காணப்படுது. ஒவ்வொரு பாடத்தையும் நீங்க உன்னிப்பாக சுயகற்றல் உங்களுடைய வரலாறு பாடத்தை இலகுவாக கற்றுக்கொள்வதற்கான ஒரு வழியாக சொல்லப்படுகிறது. அடுத்தது பொள்ளர்வே ராஜ்யம் வீழ்ச்சி உற்றதன் பின்னர் புதிய அரச வம்சங்கள் பலவும் அதிகாரத்துக்கு வந்ததை நான் சொன்னேன். காலத்துக்கு காலம் இவ்வரசு உரிமையாளர்களிடையே ஏற்பட்ட மோதல்கள் போன்ற உள்வாரியான விடயங்களில் இருந்தும் அந்நிய நாடுகளில் இருந்து எழுந்த ஆக்கிரமிப்பு அச்சுறுத்தல்கள் போன்ற வெளிவாரியான தாக்குதல்களில் இருந்தும் தலைநகரை பாதுகாத்து கொள்வது மிக முக்கியமான ஒரு விடயமாக இருந்தது. இதனால் தம்பதனியாவிலிருந்து யாப்பகுவிற்கும் அங்கிருந்து குருநாகலுக்கும் பிறகு கம்பளைக்கும் பாதுகாப்பு கருதி அடிக்கடி தலைநகரம் இடம் மாறியது. அதாவது பாதுகாப்பு கருதியான விஷயம், பிற்கால ஆட்சி மையங்கள் அப்படிங்கும் போது தம்பதனிய யாப்பகுவ குருநாகல் கம்பளை கோட்டை இறுதி ராஜ்யம் கண்டி முதலாவது இரண்டு ராஜ்யங்கள் அனுராதபுரம் புலனர்வை. அனுராதபுரம் புலனர்வை தம்பதனிய யாப்பகுவ குருநாகல் கம்பளை கோட்டை கண்டி எட்டு ராஜ்யங்கள் காணப்படுது. இதுல பிற்கால ஆட்சி மையங்கள் போது தம்பதனிய யாப்பகுவ குருநாகல் கம்பளை கோட்டை வரைக்கும் நீங்க இந்த பாடத்துல படிக்கலாம். மேலதிக விடயங்கள் தரம் பத்துல உங்களுக்கு இந்த பாடம் அப்படியே இருக்கிறது. இதுல பாக்கலாம், நீங்க இந்த இலங்கை பாடத்தில் குறிக்கிறது, இலங்கை படத்துல இந்த ராஜ்ய கட்டமைப்புகள் எல்லா ராஜ்யங்களும் ஒரு ஆறு கட்டாயம் அடிப்படையாக காணப்படுது அப்படின்னு நான் சொல்லலாம். முதலாவது வந்து அனுராதபுரம் வந்து மல்வத்து ஓயாவை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்டிருந்துச்சு. பொள்ளர்வை வந்து உங்களுக்கு தெரியும் மகாவலி கங்கை ஆற்றங்கரை அடிப்படையாக கொண்டுதான் உருவாக்கப்பட்டிருந்துச்சு. இப்ப இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கு கந்தனிய கோட்டை மினிப்பே நான் சொல்லியிருந்தேன், அது மகாவலி கங்கை, கோவிந்தமலை கோட்டை, அப்ப அந்த மாதிரியான ஒவ்வொரு விடயங்கள் இருக்கு. ராசரட்டை நாகரிகத்துக்கு பின்னர் தோன்றிய ராஜ்யங்கள் அப்படிங்கும் போது ஒவ்வொரு ராஜ்யங்களும் காணப்படுது. இப்ப ஒவ்வொரு ராஜ்யங்களும் ஒவ்வொரு ஆறுகளை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்டிருக்கு. நீங்க இலங்கை பாடத்துல குறிச்சு பழகி கொள்ளணும், அது வந்து உங்களுடைய கற்றல் செயற்றிறனை மேம்படுத்தும் ஒரு விடயமாக அது காணப்படும். இக்காலத்துல நிலவிய உலகில் நிலவிய புதிய வர்த்தக நடவடிக்கைகளுக்கு அமைவாக இலங்கையிலும் வெளிநாட்டு வர்த்தகத்தில் புதிய போக்குகள் ஏற்பட ஆரம்பிச்சிருக்கு. அப்ப இலங்கை முற்காலத்திலே வெளிநாட்டு வர்த்தகத்தில் செல்வாக்கு செலுத்திய ஒரு நாடாக காணப்படுது. இந்து சமுத்திரத்தின் முத்து என வர்ணிக்கப்படுகிறது. இந்து சமுத்திரத்தின் கடல் வழி பாதையில் அமைந்திருந்துச்சு, தனி தீவாக காணப்பட்டுச்சு. இதன் விளைவாக வெளிநாட்டு வர்த்தகம் வெளிநாட்டு கப்பல்களை தரித்து நிறுத்தக்கூடிய இயற்கை துறைமுகமான திருகோணமலை இயற்கை துறைமுகம் காணப்பட்ட விடயங்கள்லாம் இலங்கையிட வெளிநாட்டு வர்த்தகத்தில செல்வாக்கு செலுத்திய விடயங்களாக நாங்கள் குறிப்பிடலாம். இந்த ராசரட்டை நாகரிக காலத்தில் பாரம்பரிய வர்த்தக பொருட்களான யானை முத்து ரத்தினம் போன்றவற்றையும் இலங்கையின் வாசனை திரவியங்கள் அப்படிங்கும் போது வெளிநாடுகளை விட இலங்கையில காணப்பட்ட பெருமதி மிக்க கருவான்னு எழுதுறதை விட பெருமதி மிக்க கருவான அது கொஞ்சம் மேம்படுத்தப்பட்ட ஒரு வாக்கியமாக காணப்படுது. அதை நான் கூடுதலாக பயன்படுத்துறேன். கேட்டா பெருமதி மிக்க கருவா அப்படிங்கும் போது வேறு நாடுகளையும் விட டிஃபரெண்டா இருக்கு, அதை விட சிறந்தது அப்படிங்கிற ஒரு விஷயம் இதுல காணப்படுது. இலங்கையின் வாசனை திரவியங்கள் விளையும் ஈரவளையம் பொருளாதார நடவடிக்கைகளுக்கு மிகவும் பொருத்தமானதாக காணப்பட்ட ஒரு விடயமாக காணப்படுகிறது. இவ்வாறான வெளிவாரி பொருளாதார விளைவுகளுக்கு விவசாய வர்த்தக துறைகளுக்கு முகம் கொடுக்க நேர்ந்த உள்நாட்டு பொருளியல் நடவடிக்கைகளும் செல்வாக்கு செலுத்தி காணப்படுகிறது. ராசரட்டை நீர்ப்பாசன தொகுதி அழிவுற்று. இப்ப ராசரட்டைங்கும் போது வந்து வளமான மண், சேற்று நில மண், விவசாயத்துக்கு ஏற்ற மண், செங்கபில நிற மண், காணப்பட்டுச்சு. ஆனா என்ன இல்ல, நீர் வசதி இல்ல. ஆகவே ஆறுகளை மறித்து அணை கட்டி குளங்களை தோற்றுவித்து குளங்களெல்லாம் கட்டி நீர்ப்பாசன வாய்க்கால் கட்டமைப்பு நீர் தொகுதி கட்டமைப்பெல்லாம் உருவாக்கி விவசாய நடவடிக்கைகளை மேற்கொண்டதன் விளைவாக விவசாயத்துல செழிப்புற்று வளர்ந்த ஒரு நாடாக இலங்கை காணப்படுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஆனா ராசரட்டை நீர்ப்பாசன தொகுதி அழிவுற்றதன் பின் ஒரு காலகட்டத்தில் அப்பிரதேசம் கைவிடப்பட்டபடியால் திரும்பவும் அவற்றை அபிவிருத்தி அடைய செய்வது சிரமமாக காணப்பட்டிருக்கு. ஈர வளையத்துக்கு பொருத்தமான சிறிய வயல்களில் பயிரிடுவதற்கும் படிமுறை பயிற்சிக்கும் மக்கள் பழக்கப்பட்டனர். திணை அரிசி, மெனேரி போன்ற உலர் தானியங்களையும் மரக்கறி பல வகைகள் என்பவற்றையும் பயிரிட்டனர். இவ்வாறான பாதுகாப்பு தேவைகளாலும் பொருளியல் காரணிகளாலும் இராச்சியங்கள் ஈர வளையத்தை அண்டி உருவாக்கி கொள்ளப்பட்டதாக அறிய முடிகிறது அப்படின்னு சொல்லலாம். இதன் விளைவாகத்தான் இராச்சியங்கள் ஈர வளையத்தை நோக்கி போகுது, உலர் வளையத்துல இருந்து அப்படின்னு ஒரு விஷயம். இதுல முதலாவது இராச்சியமாக நாங்க இன்னைக்கு பார்க்க போறது தம்பதனிய இராச்சியம். தம்பதனிய இராச்சியம் காலப்பகுதி வந்து கிறிஸ்துக்கு பின் 1232 1272 வரைக்கும் 40 வருடங்கள் இந்த இராச்சியம் காணப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். மூன்றாம் விஜயபாகு மன்னன் இவர்தான் இந்த இராச்சியத்தை தோற்றுவித்த மன்னன். பாயிண்ட்ஸ் போம்ல நீங்க எழுதி கொள்ளலாம், குறிப்புகளாக எடுத்துக்கொள்ளலாம், உங்களுடைய சுயகற்றலுக்கு இலகுவாக இருக்கும். இவருடைய காலப்பகுதி கிறிஸ்துக்கு பின் 1232 தொடக்கம் 1236 வரைக்கும் 4 வருடங்கள் ஆட்சி செய்த தலைவராக காணப்படுறாரு. அரசனாக பிரதேச தலைவரான இவர் வன்னியில காணப்பட்டார். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், இவர் பிரதேச தலைவரான இவர் தம்பதனியாவை தலைநகராக கொண்டு அரசனானார். அக்கால இலங்கை உருகுணை பிகிட்டி மாய போன்ற பிரதேசங்களாக பிரிந்து காணப்பட்டது. இவற்றுள் மாயரட்டையை ஐக்கியப்படுத்திக் கொள்வதற்கு இவரால் முடிஞ்சிருக்கு. இப்ப மாயரட்டைங்கிறது அப்ப எது, தம்பதனிய இராச்சியம் அப்படின்னு நீங்க சொல்லலாம். தம்பதனிய பாருங்க, அந்த பாட புத்தகத்தை நீங்க எடுத்துக்கொள்ளலாம். தம்பதனிய அரச மாளிகைக்குள் பிரவேசிக்கும் படிவரிசையின் ஒரு பகுதி ராசரட்டை நாகரிகத்தின் பின்னர் இவ்வாறான பாதுகாப்பான இடங்களிலேயே இராச்சியங்கள் உருவாக்கி கொள்ளப்பட்டன. அதாவது மலை குன்றுகளை தெரிவு செஞ்சாங்க. ஏன்னு கேட்டா எதிரிகளின் படையெடுப்பை அறிந்து கொள்வதற்கு இலகுவான முறையாக அக்காலத்துல காணப்பட்டது மலையுச்சி இல்ல காணப்படுற குன்றுகளை அடிப்படையாக கொண்டு இராச்சியங்கள் அரச மாளிகைகள் தோற்றம் பெற்றது. கலிங்கமாகனின் ஆக்கிரமிப்பு இடம்பெற்ற சந்தர்ப்பத்தில் பௌத்த குருமார் தந்த பாத்திர தாதுக்களை கொத்மலைக்கு எடுத்து சென்று பாதுகாப்பான ஓரிடத்தில் வைத்திருந்தனர். மூன்றாம் விஜயபாகு மன்னன் இப்புனித பொருட்களை எடுத்து வந்து கேகாலை மாவட்டத்தில் பெலிகளை மலையின் உச்சியில் தலதா மாளிகை ஒன்றை கட்டி அதில் பிரதிஷ்டை செய்தான். இப்ப நிறைய பேருக்கு டவுட் ஒன்று வந்திருக்கும், என்ன தலதா மாளிகை, தலதா மாளிகைன்னு சொல்றாங்க. அனுராதபுரத்திலையும் தலதா மாளிகை காணப்பட்டது. தேவநம்பி அதிர்ஷ்ட மன்னனுக்கு பின் புனித பொருட்கள்னு சொல்லப்படுற புனித தந்த தாது எந்த மன்னனிடம் காணப்படுதோ அவரே நாட்டின் அரசனாக கொல்லப்படுற ஒரு வழிமுறை ஒன்று காணப்படுச்சு. இலங்கையில மகிந்த தேரர் மூலியமாக தேவநம்பி தீச மன்னனுடைய காலத்துல பௌத்த மதம் கொண்டு வரப்பட்டுச்சு அப்படிங்கிறது மேலதிக தகவலாக உங்களுக்கு சொல்லியிருக்கேன். தரம் 6 இந்த கீர்த்தி மிக்க அரசர்கள்ங்கிற பாடத்தை கற்பிக்கும் போது நான் உங்களுக்கு இந்த தகவலை நான் சொல்லியிருந்தேன் மேலதிக தகவலாக. அப்ப இந்த பௌத்த குருமாரும் பௌத்த மதமும் பௌத்த சின்னங்களும் அரசன்கிட்ட இருந்து பிரிக்க முடியாத ஒரு முக்கியமான ஒரு விடயமாக காணப்படுது. இப்புனித பொருட்களை கொண்டு வந்து கேகாலை மாவட்டத்தின் பெலிகளை மலை உச்சியில் தலதா மாளிகை ஒன்றை கட்டி அதில் பிரதிஷ்டை செய்திருக்கிறாரு. இவனால் ஆற்றப்பட்ட மிகப்பெரிய பணி அப்படின்னு சொல்றாங்க. இலங்கையின் ஆட்சி அதிகாரத்தை பெற்றுக்கொள்வதற்கு புனித தந்தத்தின் உரிமையாளராக இருக்க வேண்டும் என்ற நம்பிக்கை நிலவி வந்திருக்கு. அது காலங்காலமாக தொடர்ந்து வந்த ஒரு மரபாக இதை சொல்லலாம் அப்படின்னு சொல்லலாம். இதனால் இவருக்கு மக்களின் ஆதரவு கிட்டியிருக்கும் என்பதுல எந்த விதமான ஒரு ஐயப்பாடும் காணப்படல. புனித பொருட்களும் புனித தந்தத்தாதுவை கொண்டு வந்து அவரை பிரதிஷ்டை செய்து கேகாலை பெலிகளையில் தலதா மாளிகை கட்டி வைத்த மன்னன் யார் அப்படின்னு கேட்டால், இப்ப நிறைய பேருக்கு தலதா மாளிகை அப்படிங்கிறது கண்டியில காணப்படுற தலதா மாளிகை மட்டும்தான் ஞாபகத்தில் வரும். அந்த தலதா மாளிகை கட்டி வைத்தவர் முதலாம் விமல தர்ம சூரிய மன்னன். அவருடைய இயற்பெயர் கோணப்பு பண்டார். அவருடைய காலப்பகுதியில் கட்டி வைக்கப்பட்டது அந்த தலதா மாளிகையில கண்டி ராஜ்யம் இறுதி ராஜ்யமாக காணப்பட்டது வரைக்கும் அந்த தலதா மாளிகை அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து முதலாம் விமலதர்ம சூரிய மன்னனால கட்டுவிக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. இதனால அதுக்கு பிறகு வராரு மூன்றாம் விஜயபாகு மன்னனுக்கு பிறகு தம்பதனி ராஜ்யத்தின் மன்னனாக இரண்டாம் பராக்கிரம பாகு மன்னன் வராரு. இவர் கிறிஸ்துக்கு பின் 1236 இருந்து 1270 வரையான காலப்பகுதியில் ஆட்சி செய்கிறார். இவர் ஒரு சிறந்த மன்னன் சொல்லலாம். இவரை வந்து பெருமையாக சொல்லக்கூடிய ஒரு விஷயமா காணப்படுது. இந்த பராக்கிரம பாகுங்கிற பெயருடைய மன்னர்கள் எல்லாமே கொஞ்சம் பலம் வாய்ந்த மன்னர்களாகவே காணப்பட்டிருக்காங்க. மகா பராக்கிரம பாகு இருக்கட்டும், இப்ப இரண்டாம் பராக்கிரம பாகு எங்க வரார், தம்பதனி ராஜ்யத்துல வர. அப்ப மூன்றாம் விஜயபாகு மன்னனை அடுத்து அவருடைய மூத்த மகனான இரண்டாம் பராக்கிரம பாகு மன்னனா வராரு. இவர் என்ன செய்யறான்னு கேட்டா, அவன் இலங்கையை மீண்டும் ஒரு முறை ஐக்கியப்படுத்தி அமைதியான நாடு ஒன்றை தோற்றுவித்தான். பாருங்க எவ்வளவு பெரிய ஒரு வேலை. பொன்னருவை ராஜ்யத்துக்கு பிறகு, கலிங்கமானின் படையெடுப்புக்கு பிறகு, இதற்காக பல சவால்களை எதிர்கொண்ட மன்னனாகவும் அவர் சொல்றாரு. எதிரிகளிடமிருந்து நாட்டை பாதுகாத்து கொண்டமை அவற்றில் பிரதானமான ஒன்றாக சொல்லப்படுகிறது. அவர் மூன்று போர்களுடன் சம்பந்தப்பட்டிருக்கார். கலிங்கமாகனை கொன்று நாட்டை மீட்டமை 1215 வந்தவரை இவர் வெற்றி கொண்டிருக்கார். 40 வருடங்கள் ஆட்சி செய்தாராம் கலிங்கமாகான். அப்ப பாத்துங்க, 40 வருடங்களின் பின் கலிங்கமாகனை வெற்றி கொண்டவர் இரண்டாம் பராக்கிரம பாகு மன்னன். இவருக்கு நல்ல பேரும் இருக்குது. கலிகால சாகித்ய சர்வஞ பண்டித, ஒரு ஒரு கவி சக்கரவர்த்தியாகவும் இவர் சொல்றாங்க. சிறந்த ஒரு அறிஞர், நல்ல கற்றுக்கொண்ட ஒருத்தராக இவர் சொல்லப்படுறாங்க. சந்திரபானுவின் முதலாவது ஆக்கிரமிப்பை வென்றமை. சந்திரபானு ஜாவானி நாட்டிலிருந்து வர்றார், அதாவது இந்தோனேசியாவில் இருக்க ஜாவா தீவிலிருந்து வர்றவர் தான் சந்திரபானு. சரியா, இவருடைய ஆக்கிரமிப்பை வென்றவை. சந்திரபானு இரண்டாவது ஆக்கிரமிப்பின் போது அவனை கொன்று வெற்றி கொண்டமை போன்ற விடயங்கள் இருக்கு. அப்ப ஒரு சிறந்த ஒரு பலமான அரசன், போர் தன்மை, போர்ல வெற்றி கொள்ளக்கூடிய அறிவாற்றல் மிக்க ஒரு மன்னனாக காணப்படுறாரு. அதாவது கலிங்கமாகனை வெற்றி கொள்ளல் இவர் வராரு. கிறிஸ்துக்கு பின் 1215 இவர் வரும்போது நான் சொன்னேன் பொன்னர்வை ராஜ்யத்துல மன்னன், பராக்கிரம பாண்டியன் காணப்படுறார் அப்படின்னு சொன்னேன். அந்த 40 ஆண்டு காலமாக இலங்கை ஆட்சி புரிஞ்சிருக்கிறாரு. அவனது படையை வென்று ராசரட்டையை மீளவும் கைப்பற்றிக் கொள்வதற்காக பெரும் போர் ஒன்றை மேற்கொள்வதற்கு இரண்டாம் பராக்கிரம பாகு மன்னனுக்கு வேண்டிய தேவைப்பாடு கணக்கு. இறுதியில் பொன்னர்வை நகரத்தை முற்றுகையிட்டு இம்மன்னனால் மேற்கொள்ளப்பட்ட தாக்குதலில் மாகன் தோல்வியுற்றிருக்காரு. அதோட அவருடைய 40 ஆண்டு கால ஆட்சி முடிவுட்டு வருகிறது. அதன் பிறகு சந்திரபானுவின் ஆக்கிரமிப்பு. அப்படிங்கும் போது தென்கிழக்கு ஆசியாவில் மலாயா குடா நாட்டில் இருந்து சந்திரபானு எனும் ஆக்கிரமிப்பாளன் 2 முறை படையெடுப்புகளை மேற்கொண்டிருக்கார் அப்படின்னு சொல்றாங்க. இவ்விரு சந்தர்ப்பங்களிலும் அவனை வெற்றி கொள்வதற்கு இரண்டாம் பராக்கிரம பாகு மன்னனால முடிந்தது. தந்திரமான போர் உத்திகளை மேற்கொண்ட மன்னனாகவும் இவர் சொல்லப்படுறார். இரண்டாம் பராக்கிரம பாகு மன்னனின் பணிகள் அப்படிங்கும் போது, தனது தந்தையால் பெலிகளை விகாரையில் வைக்கப்பட்டிருந்த புனித தந்தத்தை தம்பதனியாவுக்கு எடுத்து வந்து அங்கு தலதா மாளிகை கட்டுவித்தமை. அடுத்தது தேவபதிராஜ என்ற அமைச்சர் மூலம் நாட்டின் அபிவிருத்தி நடவடிக்கைகளை மேற்கொண்டமை. சிவனொளிபாதமலைக்கு சொல்லும் பாதைகளை சீர்திருத்தி அமைத்தமை. நந்தவனங்களை அமைத்தமை. பாலங்களை நிர்மாணித்தமை போன்ற விடயங்களும். பொருளியல் நடவடிக்கையாக தெங்கு பயிற்சிகையை மேற்கொண்டமை. அதாவது பொருளாதார பயிராக தெங்கு பயிர் உருவாக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சிறந்த அறிஞனாக திகழ்ந்தமை அப்படின்னு சொல்றாங்க. இரண்டாம் பராக்கிரம்பாகு மன்னன் சிங்களம் பாலி சமஸ்கிருத மொழிகளை கற்ற சிறந்த கல்விமானாக காணப்பட்டிருக்காரு. அதனால அவருக்கு கலிகால சாகித்ய சர்வஞ பண்டித எனும் புகழ் நாமம் சூட்டப்பட்டிருக்கு. கவி சிலுமனுங்கிற நூல் இம்மன்னனால் எழுதப்பட்ட காவிய நூலாகவும், எக்ஸ்ட்ரா விஷயமாகவும், மேலதிக விடயமாக நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு விடயமாக சொல்லப்படுது, இந்த இரண்டாம் பராக்கிரம பாகு மன்னன் என்ற அன்றாட நடவடிக்கைகளை கூறும் நூலாக கந்த உரு சிரித்தங்கிற நூல் காணப்படுகிறது அப்படின்னு சொல்லலாம். அவர் சிறந்த ஒரு மன்னனாக, நம்ம ஒரு சிறந்த மன்னன் நம்ம நாட்டை வழிநடத்தியிருக்கிறார் அப்படிங்கிறது ஒரு பெருமையான விடயமாக காணப்படுகிறது. தம்பதனி ராஜ்யத்தில் மூன்றாம் விஜயபாகு மன்னன் மூத்த மகனாக சொல்லப்படுறவர். இரண்டாம் பராக்கிரம பாகு மன்னன் ஒரு சிறந்த ஆட்சியாளன், சிறந்த ஒரு போர் வீரன், சிறந்த ஒரு கல்விமான் அப்படின்னு கூட வர சொல்லலாம். இவருடைய சிறந்த பணிகளின் காரணமாக வர சொல்லலாம். அதுக்கடுத்து நம்ம பார்க்க போற ராஜ்யம் வந்து இரண்டாவது ராஜ்யம் யாப்பகுவ ராஜ்யம். அதற்கு முதல்ல இரண்டாவது வினா உங்களுக்கு வழங்கப்படுகிறது. இரண்டாம் பராக்கிரம பாகு மன்னனை பற்றி சிறு குறிப்பு வருக. இந்த வினாவுக்கான விடைகளை 0776 77 47 823 ஆகிய இலக்கங்களுக்கு ஆகிய எண்ணுக்கு உங்களுடைய வாட்ஸ்அப் பண்ணலாம். அடுத்தது யாப்பகுவ ராச்சியம். இரண்டாம் பராக்கிரம பாகு மன்னன் 1270 மரணம் அடைந்ததன் அடுத்து அவரது மகனான நான்காம் விஜயபாகு தம்பதனியாவின் மன்னனாக முடிச்சூடி கொள்றாரு. 2 ஆண்டுகளுக்குள் மாளிகையில் ஏற்பட்ட சதி ஒன்றினால் இவன் கொலை செய்யப்படுறாரு. இவரது சகோதரனான முதலாம் புனேகபாக் மன்னன் அடுத்து மன்னனாவாராரு. இவர் தான் தன் பாதுகாப்பு கருதி யாப்பகுவை தலைநகராக்கியிருக்கார். அப்ப யாப்பகுவை தலைநகராக்கிய மன்னன் அப்படின்னு கேட்டா முதலாம் புனேகபாக், 7ஆம் புனேகபாக் வரைக்கும் இருக்கு. நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளும் மாணவர்களே, முதலாம் புனேகபாக் அப்படிங்கிறது வந்து யாப்பகோராட்சியம். அப்ப யாப்பகோராட்சியம் தலைப்பு போடுங்க. 1270 இரண்டாம் பராக்கிரம பாகு மன்னன் மரணம் அடைகிறார். முதலாவது குறிப்பு, இரண்டாவது குறிப்பு, அவருடைய மகனான நான்காம் விஜயபாகு தம்பதனியால மன்னனாக முடிச்சூடி கொள்றார். 2 ஆண்டுகளில் மாளிகையில் ஏற்பட்ட சதி ஒன்றினால் மரணம் அடைகிறார். அதன் பிறகு இவரது சகோதரனான முதலாம் புனேகபாகு ஆட்சி நடவடிக்கை வராரு. இவர் தான் யாப்பகுவை தலைநகராக தெரிவு செய்கிறார். முதலாம் புனேகபாகுவால் ஆற்றப்பட்ட பணிகள் அப்படிங்கும் போது யாப்பகுவில் தலதா மாளிகை கட்டுவித்தமை, பௌத்த நூல்களை எழுதுவித்தமை, எகிப்துடன் வர்த்தக நடவடிக்கைகளை மேற்கொண்டு, எகிப்துல கெய்ரோ நகரத்துடன் இவர் வந்து என்ன செய்யறாரு, வர்த்தக நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்காரு. எகிப்துடன் வியாபார நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்காக முதலாம் புனேகபாகு மன்னன் என்ன செய்யறார், கெய்ரோ நகரத்திற்கு தூது குழு ஒன்றை அனுப்பி வைத்தான். அக்குழுவினர் வசம் தம்மால் வழங்கக்கூடிய பொருள்களின் பட்டியல் ஒன்றையும் சமர்ப்பிச்சிருக்கார். அப்ப வெளிநாட்டுக்கு எங்களால பொருட்களை எல்லாம் வழங்க முடியும் போன்ற விடயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கு அடுத்து வர்றவர் வந்து குருநாகலை ராச்சியம். இப்ப முதலாவது ராச்சியம் பார்த்தோம், எது தம்பதனிய யாப்பகுவ, இப்ப குருநாகல் பார்க்க போறோம். முதலாம் புனேகபாகு மன்னனின் பின்னர் அவரது மகன் இரண்டாம் புனேகபாகு அரசனானான். அவன் தனது தலைநகரை, அப்ப இரண்டாம் தலைநகரை தெரிவு செஞ்சிருக்க, குருநாகலை தலைநகராக செய்த மன்னன் இரண்டாம் புனேபாகு, யாப்பகுவை தெரிவு செய்த மன்னன் முதலாம் புனேபாகு, தம்பதனியாவை தலைநகராக தெரிவு செய்த மன்னன் மூன்றாம் விஜயபாகு. நோட் பண்ணிக்கொள்ளுங்க மாணவர்களே. அதுக்கடுத்து இரண்டாம் புனேபாகு மன்னனின் பின்னர் அவரது மகனான நான்காம் பராக்கிரமபாகு அரசேற்றான். இவன் குருநாகலை காலத்தின் சிரேஷ்ட அரசனாக சொல்லப்படுறாரு. குருநாகல் காலத்தில் இடம்பெற்ற முக்கியமான பணிகள் அப்படின்னு சொல்லும் போது பாலி மொழியில் எழுதப்பட்டிருந்த பன்சிய பனஸ் ஜாதகைய எனும் நூல் சிங்களத்தில் மொழி பெயர்க்கப்பட்டது. பன்சிய பனஸ், 550 ஜாதக கதைகள், புத்த பெருமானின் போதனைகள் அப்படின்னு கூட சொல்லலாம். தலதா சிரித்த சிங்கள போதி வம்சைய, அநாகத்த வம்சைய போன்ற இலக்கியங்கள் எழுதப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இப்ப இன்றைக்கு நாங்க பார்த்திருக்கிறோம், முதலாவது இலங்கையின் ராச்சிய கட்டமைப்பு பார்த்தோம். முதலாவது ராச்சியம் அனுராதபுர ராச்சியம், தோற்றுவித்த மன்னன் பண்டுகாபே மன்னன். இரண்டாவது ராசரட்டை நாகரிகத்தின் இரண்டாவது ராச்சியம், மிகப்பெரிய பலம் வாய்ந்த ராச்சியமாக காணப்பட்டது. போல்நர்வை முதலாம் விஜயபாகு மன்னன் அல்லது கீர்த்தி இளவரசன் தோற்றுவிக்கிறார். அதுக்கடுத்து பார்த்த நம்ம இந்த போல்நர்வை ராச்சியம் வீழ்ச்சியுற்றதன் பின்னணி எவ்வாறு காணப்பட்டுச்சு, கலிங்கமாகனின் படையெடுப்பு எவ்வாறு காணப்பட்டுச்சு, அவர் 40 ஆண்டுகள் ஆட்சி செய்யும் போது அந்த மாட்டையும் மக்களையும் பாதுகாத்த சங்க தளபதி, சுப தளபதி, புனேகபாகு இளவரசனை பத்தி பார்த்தோம். அதன் பிறகு எவ்வாறான ஒரு மாற்றம் இலங்கையில ஏற்பட்டுச்சு, பிற்கால ஆட்சி மையங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம். தம்பதனிய, யாப்பகுவ, குருநாகல், கம்பளை, கோட்டை இந்த ராச்சியங்கள், அதன் பிறகு யாழ்ப்பாண ராச்சியம் வேறையாக தோற்றம் பெற்றது, கண்டி ராச்சியம் இலங்கையின் இறுதி ராச்சியமாக கொல்லப்பட்டுச்சு. அதுல தம்பதனிய ராச்சியத்தை தோற்றுவித்த மன்னன் மூன்றாம் விஜயபாகு மன்னன், அவருடைய காலத்தில் காணப்பட்ட புனித தந்த தாதுவை கொண்டு வந்து அவர் என்ன செய்யறாரு, கேகாலை மாவட்டத்தில் பெலிகளை மலை உச்சியில தலதா மாளிகை கட்டி வைக்கிறார். அவருடைய மூத்த மகனான இரண்டாம் பராக்கிரம பாகு மன்னன் மீண்டும் நாட்டை ஒன்றிணைத்த மன்னனாக சொல்லப்படுறாரு, முழு நாட்டையும் ஒன்றிணைத்த மன்னனாக சொல்லப்படுறாரு. அந்த இரண்டாம் பராக்கிரம பாகு மன்னனுக்கு பிறகு இலங்கை ராச்சியம் பல்வேறு ராச்சிய பிரிவுகளாக காணப்பட்டாலும் இறுதியாக இலங்கையை ஒன்றிணைத்த மன்னனாக சொல்லப்படுறது. கோட்டை ராச்சியத்தை தலைநகராக்கிய மன்னனான 6ஆம் பராக்கிரமபாகு மன்னன், இது மேலதிக விடயமாக உங்களுக்கு நான் சொல்றேன். 6ஆம் பராக்கிரமபாகு மன்னன் இறுதியாக இலங்கையை ஒன்றிணைத்த மன்னன் அப்படிங்கிறது மேலதிக தகவல். இந்த 2ஆம் பராக்கிரமபாகு மன்னன் சிறந்த ஒரு கல்விமானாக காணப்பட்டிருக்கார், போர் வீரனாக காணப்பட்டிருக்கார், பலமான அரசனாக காணப்பட்டிருக்கார். இவருடைய இவருக்கு வழங்கப்பட்டிருக்க புகழ் நாமம் பத்தி சொன்னேன். கலிகால சாகித்ய சர்வஞ்ஞ பண்டித எம்சிக்யூ வினாக்களுக்கு வரலாம். அந்த கலிகால சாகித்ய சர்வஞ்ச பண்டிதங்கிற ஒரு வாக்கியம் அவருக்கு சொல்லப்பட்டுச்சு. இவருடைய அன்றாட நடவடிக்கைகள் பற்றிய நூல் வந்து கந்தவூர் சிரித்த அப்படிங்கிறது மேலதிக தகவலாக நான் உங்களுக்கு வழங்கியிருந்தேன். இவருக்கு பிறகு இவர்தான் கலிங்க மாகாணையும் சந்திரபாணனையும் வெற்றி கொண்டு நாட்டை ஒன்றிணைத்த மன்னனாக சொல்லப்படுறாரு. இதன் பிறகு யாப்பக ராஜ்யம் தோற்றம் பெறுது. இவரு யாப்பக ராஜ்யத்தை தோற்றுவித்த மன்னனாக சொல்லப்பட்டது முதலாம் புனேகபாக மன்னன். இவரால மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகள் பத்தி சொல்லியிருந்தோம். இவரோட சம்பந்தப்பட்ட வெளிநாட்டு வியாபாரம் அப்படிங்கும் போது இவர் கெய்ரோ எகிப்துடன் கெய்ரோ நகரோட தொடர்புகளை மேற்கொண்டார் அப்படிங்கிற மேலதிக தகவல். அதற்கு இறுதியாக குர்நாகலை ராஜ்யம் குர்நாகலை ராஜ்யத்தை தோற்றுவித்த மன்னனாக இரண்டாம் புனேபாக மன்னன் வராரு. இவருடைய காலத்துல பன்சிய பனஸ்ஜாதக பாலி மொழியில் எழுதப்பட்டிருந்த சிங்கள மொழிபெயர்க்கப்பட்டமை, தனதா சிரித்த சிங்கள போதி வம்சைய அநாகத வம்சைய போன்ற இலக்கியங்கள் எழுதப்பட்ட விடயங்களையும் பார்த்திருக்கிறோம். இனிமேல் பார்க்க வேண்டியிருக்கிறது கம்பளை மற்றும் கோட்டை யாழ்ப்பாண ராஜ்யங்கள் பத்தி கற்றுக்கொள்ள வேண்டி இருக்கிறது. இருந்தாலும் இன்றைய தினம் உங்களுக்கு வழங்கப்பட்ட இரண்டு வினாக்கள் வழங்கப்பட்டு பொன்னர்வேல் ராஜ்யம் வீழ்ச்சி உற்றமைக்கான காரணங்களை பத்தி பார்த்திருந்தோம். அதுக்கடுத்து இரண்டாம் பராக்கிரம பாகு மன்னன் பற்றி சிறு குறிப்பு வரைகன்னு சொல்லியிருந்தேன். இன்னும் இரண்டு வினாக்கள் வழங்கப்படுது உங்களுக்கு. யாப்பக ராஜ்ய கட்டமைப்பை விளக்குக. குர்நாகல் ராஜ்யத்தின் நான்காம் பராக்கிரம பாகு மன்னன் இந்த செயற்பாடுகள் பற்றி குறிப்பிடுக. இந்த நான்கு கேள்விகள் வழங்கப்பட்டிருக்கு. இந்த வினாக்களுக்கான விடைகளை 0776747823 ஆகிய இலக்கங்களுக்கு நீங்க வாட்ஸ்அப் மூலியமாக விடைகளை அனுப்பலாம். அல்லது உங்களுடைய வரலாறு பாட ஆசிரியர் தொடர்பு கொண்டு இந்த வினாக்களுக்கான விடைகளை நீங்க அவருக்கு அனுப்பலாம். இன்றைக்கு நாங்க பார்த்திருக்கோம் பிற்கால ஆட்சி மையங்கள்ங்கிற தரம் 7 மாணவர்களுக்கான இந்த உவா குருகுலம் நிகழ்ச்சியில இன்று உங்களுக்கு மேலதிக விடயங்கள் நிறைய வழங்கியிருக்கேன். மீண்டும் ஒரு முறை உவா குருகுலம் நிகழ்ச்சியில் வரலாறு பாடத்தில் தரம் 7 மாணவர்களுக்காக மேலதிக விடயங்களுடன் சந்திக்கும் வரை ஹப்புத்தலை தமிழ் மத்திய கல்லூரியின் வரலாறு பாட ஆசிரியரான சுப்பிரமணியம் தர்மசீலன், நன்றி, வணக்கம்.